நினைவுபடுத்துகிறோம்.
என்ன போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா கிறிஸ்தவ ஜனங்களும் இன்னைக்கு இதே பஸ்காவை கொண்டாடுறாங்க. ஆனா அதை சரியான நோக்கத்தோட சரியான அர்த்தத்தோட கொண்டாடுறதில்ல. மாறாக யூத ஜனங்களும் அதே அர்த்தத்தோட நோக்கத்தோட கொண்டாடுறதில்ல. அப்போ உண்மையா முதற் பலன்கள் சொல்லிட்டு இருக்கிற நாம் இதனுடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சு கொண்டாடிட்டு இருக்கிறோமா? கண்டிப்பா அப்படித்தான் நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும். அதை நாம் பார்த்தோம். அப்போ எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறோம், அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத லாஸ்ட் வீக்ல ஓரளவு பார்த்தோம். என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் ஏன் பஸ்கா ஏற்படுத்தினார், அந்த பஸ்காவுக்கே உரிய சில அடையாளங்கள் இது நமக்கு எதை குறிக்கிறது சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாபம். ரெண்டாவது, இதே கத்ரா இயேசு கிறிஸ்து முதலாம் வரிகள் வரும்போது அந்த நிழலான ஆடுக்குரிய நிஜமான ஆடு தான் என்பதை உணர்ந்து தான் பலியா செலுத்தப்பட போற அந்த கடைசி நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தன்னுடைய அப்போஸ்தலர்கள் பார்த்து, நீங்க இனிமே இந்த அடையாளங்கள் பண்ணுங்க அப்படின்னு அப்பத்தையும் தாத்தியத்தையும் மாற்றி கொடுத்துட்டு போனார். சரி, இந்த புது அடையாளங்களுக்கான உண்மையான அர்த்தம் என்ன? இது ரெண்டையும் நாம் பார்த்துட்டு இதனுடைய உண்மையான அர்த்தங்களையும் படித்தான் நாம் இன்னைக்கு பஸ்காவா ஆசரிக்கணும். அப்போ அந்த ரெண்டு உண்மையான அர்த்தங்களையும் பார்த்து முடிச்சது தான் கடந்த வார கிளாஸ் சரிங்களா? அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஏற்படுத்தின அந்த அடையாளங்களோட அர்த்தம் என்ன, இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த அடையாளங்களோட அர்த்தம் என்ன, இது ரெண்டையும் பத்தி தான் அதனுடைய முக்கியத்துவம் பத்தி தான் கடந்த வாரம் பார்த்தோம். ஒரு சின்ன கிளாஸ் நம்ம அங்க பார்த்தோம். அப்போ இன்னைக்கு கூட இதே மாதிரி சில நினைவு கூர்தல் சம்பந்தமான கருத்துக்கள் அதான் பாடத்தோட தலைப்பு இல்லைங்களா? அப்போ நினைவு கூர்தல் சம்பந்தமான சில பாயிண்ட் மட்டும் வெறும் வெறும் பாயிண்ட்ஸ் ஒரு டிஸ்கஸ் கிளாஸ் மாதிரி தான் இன்னைக்கு நம்ம அங்க பார்க்க போறோம். மற்றபடி இன்னும் ஆழமா டீப்பா நம்ம இந்த வார்த்தையில உள்ள போறது, வெறும் அந்த ஒரு சில காரியங்கள் சில கருத்துக்கள் மட்டும் நாம அங்க பார்க்க போறோம். அப்போ ஒரு வசனம் நீங்க படிக்கலாம், கடந்த முறை படித்தது தான் 1 கொரிந்தியர் 5:7. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவாக எத்தனை வசனம்? 7 வசனம். சரி, ஓகே, வாசம் 7 வசனத்துல அந்த கடைசி பகுதி மட்டும் வாசம். அப்போ தமிழ்ல வந்துட்டு அந்த ஒரு வசனத்தை அப்படி பிரிச்சு எழுதுறப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்துருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த 7வது வசனத்துல அந்த ஒரே அர்த்தம், கிரைஸ்ட் அவர் பாஸ் ஓவர் இஸ் சாக்ரிஃபைஸ் ஃபார் அஸ் தேர்ஃபோர் லெட் அஸ் கீப் த பீஸ். அதாவது என்னன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பஸ்காவா இருக்காரு, அதனால நாம் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இதுதான் ஆக்சுவலா 7வது வசனமா அங்க போட்டுக்கிறாங்க. ஆனா தமிழ் அது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படித்தான் ஆகும் சரிங்களா? சோ இந்த வசனத்தை நம்ம ஆதாரம் வச்சு இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். அப்போ கிறிஸ்து நமக்கு பஸ்கானா, அவர் வந்துட்டு நிஜ பஸ்காவா நமக்கு இருக்கிறார். நிழல் பஸ்கா எங்க கொண்டாடினாங்க அப்படின்னா மோசையின் காலத்துல அங்க கொண்டாடினாங்க. அதுல நான் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த நிழலான பஸ்கா கொண்டாடும் போது முதற் பலன்களுக்கு மட்டும்தான் ஆபத்து இல்லைங்களா? அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த முதற் பலன்கள் காப்பாற்றப்படணும், சேவ் பண்ணப்படணும் அப்படின்னா அவங்க அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? இது எதை அருமையா குறிக்குது அப்படின்னா, அதாவது ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஜீவன், ஆனா எப்ப வீட்டை விட்டு வெளியே வர்றாங்களோ அவங்களுக்கு ஜீவன் இல்ல. இது ஒரு அருமையான அடையாளம். நான் பாக்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நாம் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதாவது அவருடைய ஈடுபலியின் மேல விசுவாசம் வச்சு வந்ததன் மூலமா இன்னைக்கு ஒரு புதிய ஜீவன் என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு புதிய சிந்தை என்ன பண்ணிருக்கிறோம், வாங்கிருக்கிறோம். அப்போ இந்த புதிய சிந்தை எப்ப கெட்டு போவோம், இல்ல இந்த புதிய ஜீவன் நமக்கு எப்ப இல்லாம போவோம் அப்படின்னா, நாம் எப்போ அந்த ஈடுபலியை விட்டுட்டு வெளியே போறோமோ. ஈடுபலியை விட்டுட்டு வெளியே போறோம்னா உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டை விட்டு இப்போ நாம ரெண்டாவது ஒரு பாயிண்ட்க்கு போனோம் அப்படின்னா, ஒரு வசனம் நீங்க படிங்க, 1 கொரிந்தியர் 10:17. அப்போ இந்த வசனத்துக்கு ஆக்சுவலா நிறைய விளக்கங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஒரு விளக்கம் பார்க்கலாம். என்ன அந்த வசனம் மறுபடியும் மெதுவா படிங்க.
ஆஹ்
ஆஹ் அப்போ ஒருத்தர இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய இதுதான் என் சரீரம் ஒரு அப்பம் காமிக்கிறார். அப்போ இதே போல சபையை குறிச்சு கூட அப்போ சிலர் பவுல் சொல்லும் போது நாம எல்லாம் கூட எப்படி இருக்கிறோம், ஒரே சரீரமா ஒரு ஒரு அப்பமா இருக்கிறோம். இதுல நாம் பார்க்கிற இரண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கத்திர இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்பத்துக்கு என்ன செஞ்சாரோ அதே போல நாம எல்லாம் ஒரே அப்பமா இருக்கிறோம், நாம எல்லாம் ஒரே ஒரே சரீரமா இருக்கிறோம், நாம் கூட நம்மளுடைய அப்பத்துக்கு அந்த விஷயம் தான் செய்யணும். அதாவது என்னன்னா இப்ப பாருங்க, கத்திர இயேசு கிறிஸ்து அவருடைய அப்பம்னா என்ன, என் சரீரமா இருக்கிறது சரிங்களா, அவருடைய சரீரம், அவருடைய சரீரத்துக்கு அவர் என்ன செஞ்சார். இப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்டேன்னா என்ன பதில் சொல்லுவோம், அவருடைய சரீரத்தை அவர் என்ன செஞ்சார். இந்த ஆன்சர் இவ்வளவு நேரம் யோசிச்சிங்க, ஓகே. சோ அந்த சரீரத்தை என்னன்னா அவரா அங்க பெற்றார் இல்லைங்களா. சோ அது ஒரு பெரிய விஷயம். அதே போலதான் அதாவது அது எதை அடையாளப்படுத்துதுன்னா தன்னுடைய சரீரத்தை அவரே அங்க வந்துட்டு க்ரூசிஃபை பண்றதுக்கு சரிங்களா. அதாவது என்ன சொல்றது, ஒரு அழிவுக்கு ஒரு நாச வேலைக்கு, அதாவது நாச வேலைனா அந்த க்ரூசிஃபை இதைத்தான் முக்கியமான சரிங்களா. அதே மாதிரி இப்போ இந்த அப்பத்தை பிக்கணும் அப்படின்னா இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்பத்தை பிச்சார், ஆனா அந்த அப்பம் புளிப்புள்ள அப்பமா புளிப்பில்லாத அப்பமா, புளிப்பில்லாத அப்பம். அது எதை குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒரு அந்த ஒரு சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனா அது எப்படின்னா பாவம் இல்லாம சரிங்களா. ஆனா இப்ப நான் கூட நம்முடைய அப்பத்தை பிக்கணும், அதாவது நம்முடைய சரணத்தை நம்முடைய சரீரத்தை ஒரு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லும் போது, ஆனா நம்முடைய சரீரம் புளிப்புள்ளதா புளிப்பில்லாததா, புளிப்புள்ளது இல்லைங்களா, பாவமுள்ள சரீரமா இருக்கு. அப்போ இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, அப்பதான் பாருங்க அப்போ சிலர் பவுல் சொன்ன இன்னொரு வசனம் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரும், ஏற்கனவே படிச்சதுதான், மறுபடியும் பாருங்க, 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7 வசனம் தான். அடையாளம் அப்படின்னா அந்த திராட்சை ரசம், அவருடைய ரத்தத்தை குறிக்கிறது. ஓகே, இப்ப அந்த திராட்சை ரசத்துல நாம் பங்கெடுக்கிறது எதை குறிக்குது? அவரை போலவே அதே மாதிரியான பாடுகள்ல பங்கு பெறதே குறிக்குது. ஆனா இது பாருங்க, பிரதர் ஒரு ஆச்சரியமான வீடு கொடுக்கிறார். என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பானத்தை பாத்திரத்தை எடுத்து எப்ப பானம் பண்றார், தன்னுடைய ரத்தமா அப்படின்னு பார்க்கும் போது, எப்ப அப்பம் சாப்பிட்டு முடிக்கிறாரோ நெக்ஸ்ட் தான் என்ன பண்றாரு, பாத்திரத்தை எடுத்து பானம் பண்றாரு. இது எது அருமையான அடையாளம், எதை குறிக்கிறாமா? அதாவது நீங்கள் கூட அப்பத்தை சாப்பிடுறீங்க. எப்ப தெரியுங்களா? இந்த ஒட்டுமொத்த சுவிசேஷ யுக இரவுல உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட லைஃப் முழுக்க நீங்க என்னத்தான் பண்றீங்கன்னா அப்பத்தை சாப்பிடுறீங்க. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் மூலமா வந்துட்டு அந்த ஒரு விசுவாசத்துல உங்களை நீங்களே பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, பிட்டுட்டே இருக்கிறீங்க. அப்படின்னா என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி லைஃப்ல உங்களை ஒப்பு கொடுத்துட்டே ஒப்பு கொடுத்துட்டே ஒப்பு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் நீங்க பாத்திரத்துல பானம் பண்ணணும். ஆக்சுவலா இது எதை குறிக்கிறாமா, எப்போ உங்களுடைய கான்சென்ட்ரேட் லைஃப் முடிஞ்சு தேவனால நீங்க அங்கீகரிக்கப்பட்டு இந்த உடன்படிக்கையின் ஜீவிய உங்களுக்கு மரணத்துல முடிவுக்கு வந்து நீங்க எங்க போய் சேர்றீங்க, மேலான வாய்ப்புல அந்த மகிமையில போய் சேருங்க பாருங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பாத்திரத்துல பானம் பண்றீங்க. இது என்ன பாத்திரத்துல பானம்னா, நமக்கு ஒரு வசனம் ரொம்ப நல்லா தெரியும், மத்தேயு 26 மார்க் 14 25 வசனம், மார்க் 14:25. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை சரிங்களா. சோ என்னன்னா, நாம என்ன இது வரைக்கும் பாத்துருக்கிறோம்னா, அந்த அப்பம் நம்ம இப்ப நம்முடைய அந்த சரீரத்துல பங்கெடுக்கிறது குடிக்குது, அந்த திராட்சை ரசம் அதுக்கப்புறம் நாம் எடுக்கிறது எதை குடிக்குதுன்னா அவருடைய பாடுகளை பங்கு பெறதை குடிக்குது. ஆனா ஒட்டுமொத்த அந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தோம்னா இது கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னா, வெறும் அந்த அப்பம் புதிக்கிறது நம்ம லைஃப்ல எப்ப நடக்குதுன்னா இந்த ஒட்டுமொத்த உடன்படிக்கை ஜீவிய முழுக்க நடக்குது. இது நடந்து முடிஞ்ச பின்னாடி நம்மள கூட தேவன் எங்க கூப்பிடுவார்னா, அவர் வசனம் தாழ்ந்த உவமைகளை படிச்சிருக்கிறீங்களா, என் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு என்ன பண்ண பிரவேசி, அதை எதை குறிக்கிறதுன்னா அந்த சந்தோஷம், பரலோக ராஜ்யம், அந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்புல போன பின்னாடி தான் ஆக்சுவலா நம்ம அந்த பானம் பண்ற விஷயமே நமக்கு அங்க நடக்குது. இது என்ன பானம்னா கசப்ப, அந்த ஆக்சுவலா அந்த திராட்சை ரசம் எதை குறிக்கிறாமா, சந்தோஷத்தையும் ஜீவனையும் குறிக்கிறது தான் திராட்சை ரசம். ஆமா, இந்த சந்தோஷமும் ஜீவனும் நமக்கு இந்த லைஃப்ல கிடைக்க போறது இல்ல, எங்கதான் கிடைக்க போகுது புரியுதுங்களா, அந்த மகிமைக்கு போன பின்னாடி கிடைக்க போகுது. இந்த சந்தோஷமும் ஜீவனும் கலந்த இந்த ஒரு திராட்சை ரசத்தை நாம் எப்பதான் குடிக்க போறோம் அப்படின்னா, மகிமைக்கு அங்க போன பின்னாடியே. அதனாலதான் அதை குறித்து சொல்லும்போது கர்த்தர் கூட என் எஜமானுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல சொல்லும் போது கூட நான் உங்களை, நான் இந்த திராட்சை ரசத்தை சந்தோஷத்தோட நான் என்ன பண்ணுவேன் புதுப்பா, அந்த ரெண்டு வேர்டு ஒத்து போறது நீங்க கவனிக்கிறீங்களா? அதாவது இங்க என்ன சொல்ல வரேன்னா, அந்த பானம் பண்றது ஆக்சுவலா நம்ம லைஃப்ல இப்ப நடக்குது, ஓகே, ஒரு ஒரு வியூ பார்க்கும்போது. ஆனா இன்னொரு வியூல பார்க்கும்போது, இந்த லைஃப் நமக்கு முடிஞ்சு டெத்துக்கு அப்புறம் நம்ம மகிமையில சேர்ந்த பின்னாடி ஆக்சுவலா உண்மையா நாம அங்க பானம் பண்ண போறோம். இதனாலதான் கர்த்தர் அங்க என்ன பண்ணார்னா, ஃபர்ஸ்ட் அப்பத்தை அங்க புசிச்சுட்டு அது சப்பர் சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்றாருனா பாத்திரத்தை அங்க பானம் பண்றாரா. சோ ரொம்ப ஆச்சரியமா அந்த மூணாவது விஷயம் நாங்க பார்க்கறோம், அந்த பாத்திரத்தை பானம் பண்றது நமக்கு லைஃப்ல இல்ல, அதுக்கு அப்புறம் தௌசண்ட் இயர்ஸ். இது ஒரு வியூ ஆக்சுவலா, இதுதான் உண்மை இல்ல, இதுவும் ஒரு வியூ இருக்குது, இதுவும் ஒரு வியூ இருக்கு. இது ரசல அங்க கமெண்ட்ஸ்ல 94 பக்கத்துல கொடுக்குறாரு, ஃபர்ஸ்ட் இதுலயே அங்க கொடுக்குறாரு சரிங்களா. இது நாம் பாக்குற மூணாவது விஷயம். இப்போ நாலாவதா என்ன பார்க்க போறோம்னா, நீங்க பழைய பஸ்கா, அதாவது யாத்திராகமத்துல வந்து பாருங்க, அந்த பஸ்கால போனீங்கன்னா அதுல பாக்குற பாயிண்ட் தான் நாலாவதா நான் பார்க்க போறேன். அதாவது என்னன்னா, இது ஒரு டிஸ்கஸ் கிளாஸ் மாதிரி தான். பஸ்கா நேரத்துல நமக்கு இருக்க வேண்டிய சிந்தனைகள் இதுக்காகத்தான் இந்த கிளாஸ் முழுக்க நாம இங்க எடுக்கிறோம். ஆனா அங்க சொல்லும் போது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இங்க பிரதர் வேற வேற இடத்துல கொடுக்குறாரு. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த சிந்தனைகள் நமக்குள்ள இருக்குதா, இதுதான் இந்த சப்ஜெக்டோட மெயின் திங் சரிங்களா. சோ இப்ப நாலாவதா நாம அங்க ஒரு பாயிண்ட் பார்க்கும் போது, ஆக்சுவலா போன சொன்ன பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் பிரதர் அது எந்த தலைப்புல கொடுக்குறாரு அப்படின்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துன்ற தலைப்புல கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டு சிந்தையோட நீங்க போய் அந்த பாத்திரத்துல போய் பானம் பண்ணுங்க. எந்த சிந்தை? ஒண்ணு, நாம அங்க பிக்கப்படணும், நம்மள பரிசுத்தம்ல சரீரமா நினைச்சு அதே போல நம்மளை மாற்றிக்கொண்டு. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, அந்த பாத்திரத்துல பானம் பண்ணணும். ஆனா வரப்போற சந்தோஷம் நமக்கு ஒண்ணு இருக்கு, அதை நினைச்சு அங்க பானம் பண்ணணும். சோ இந்த ரெண்டு திங்க்ல நீங்க போய் அங்க உட்காருங்க அப்படின்றத அங்க சொல்றாரு. இதுதான் ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் நம்ம கடைசியில பார்த்தோம். இப்போ நாலாவது பாயிண்ட்க்கு நாம் போகும்போது, பழைய பஸ்காவில் சரிங்களா, அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நாள் நைட்ல முதற் பேரா இஸ்ரேலின் முதற் பலனானவர்களுக்கு ஆபத்து சரிங்களா. இப்போ இது எதனால வந்துச்சு அப்படின்னா, ஒன்பது வாதிகள் பார்வோக்கு பார்வோனுக்கு அனுப்பி பார்வன் என்ன பண்ணல கேட்கல. பத்தாவது வாதையா இந்த முதற் பேரானவர்களின் ஆபத்துன்ற வாதையை அனுப்புறாரு. அது யாருக்குன்னா எகிப்துக்கு, எகிப்துக்கு மட்டும்தான் ஆக்சுவலா போகணும். ஆனா சங்காரதூதன் இஸ்ரேல் வழியாகவும் போக வேண்டியிருக்கு. அப்போ இஸ்ரேல இருக்க முதற் பலன்கள் காப்பாற்றப்படணும். அதுக்காகத்தான் ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா நைட் அந்த ஆட்டுக்குச்சி அடிக்கிறது இதெல்லாம் சொல்றாரு. ஆனா சொல்லும் போது இப்ப என்ன பண்றாருன்னா மோசை மூலமா தேவன் சொல்றாரு, ஒன்பது வாதைகள் அனுப்பின போது பார்வனுடைய ஹார்ட் ரொம்ப கடினமாயிருச்சு, உங்களை ரிலீஸ் பண்ணல. ஆனா கண்டிப்பா இந்த பத்தாவது வாதையில உங்களை ரிலீஸ் பண்ணுவான், நீங்க கண்டிப்பா விடுதலையாக போவீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்னைக்கு நைட்ல இருந்தே உங்களை ரெடி பண்ண ஆரம்பிங்க. அந்த ஒரு தாட் கொடுத்துட்டு கண்டிப்பா நீங்க ரிலீஸ் ஆயிருவீங்க. சோ நைட்ல இருந்தே உங்களை ரெடி பண்ண ஆரம்பிங்க. எப்படி அப்படின்னா நீ நெக்ஸ்ட் நாள் தான் நீங்க ரொம்ப தூரம் பயணம் போகணும். பயணம் போகணும்னா இப்பவே நீங்க நைட்டு நல்லா அப்பம் பசிங்க, நல்லா கறி சாப்பிடுங்க, நல்லா அங்க கீரையும் கூட சேர்த்து அங்க சாப்பிடுங்க. சோ இந்த காரணங்கள் அங்க கொடுத்துட்டாரு சரிங்களா. இப்படி கொடுக்கும் போது அங்க என்ன ஒரு அருமையான பாயிண்ட் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு நைட்ல இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு எதுவும் இல்ல அப்படின்னா இனிமேல எகிப்து இல்ல புரியுதுங்களா. எகிப்து இனிமேல் அவங்களுடைய சொந்த வீடு இல்ல. அவங்களுக்கு சொந்த வீடு இனி எதுனா ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினா அந்த கானான் தேசம் சரிங்களா. இப்ப அவங்க அது வரைக்கும் அவங்க என்னதான் என்னவா இருக்கணும்னா ஒவ்வொரு வனாந்திரத்திலேயே ஒரு பரதேசிகளா சரிங்களா, ஒரு பில்கிரிம்ஸா அங்க இருக்கணுமா, ஒரு பரதேசிகளா, ஒரு சொந்த தேசம் இல்லாம ஒரு ரெஸ்ட் இல்லாம வேக வேகமா நடந்து போகணுமா கானான் தேசத்துக்கு. சோ இது ஒரு அருமையான பாயிண்ட் என்ன கொடுக்கிறாருன்னா இது நமக்கு கூட ரொம்ப அருமையான அடையாளம். நாம் கூட இன்னைக்கு முதற் பேரானவர்களா நம்மள கூட மரணம் கடந்து போயிட்டு இருக்கு. சோ இப்படி நாம அங்க சொல்லும் போது இந்த லைஃப்ல நான் இந்த எகிப்து எதை குறிக்கிறதுனா இந்த உலகம் சரிங்களா. இதுல நமக்கு அங்க இதை நம்ம சொந்த வீடா எடுத்துக்கோ அல்லது இதுல நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்க கூடாதா. இது நாளாவது ரொம்ப அருமையான பாயிண்ட். இது நிறைய நேரம் நம்முடைய லைஃப்ல அங்க நடக்குது சகோதர சகோதரி. சொந்த வீடுனா அது இஸ்ரேல் வீடு கிடையாது. எகிப்தை நம்ம சொந்த வீடா எடுத்துக்க கூடாதுன்னா உலகத்தின் காரியங்கள்ல நாம் ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டு அதுல சில சொந்தமான விஷயங்கள் அதுல சில இன்ட்ரெஸ்ட் நாம் என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல அந்த உலகம் அந்த எகிப்துல போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு கூட அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் நினைக்க கூடாதாமா. உடனே ரெடியா இருக்கணும் போறதுக்கு. அதே போலதான் நாம் கூட இந்த எகிப்துன்ற இந்த உலகத்துல சில நேரங்கள நாம் ரெஸ்ட்டுக்கு அங்க போறோம் சில விஷயங்கள். சோ இந்த ரெஸ்ட் கூட நாம அங்க எடுக்க கூடாது. ரொம்ப தைரியமா ரொம்ப சுறுசுறுப்போட இருக்கணும். இது பிரதர் அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டார். ஆனா இன்னைக்கு நான் சொல்லணும்னா கண்டிப்பா இந்த வார்த்தைகள் ரொம்ப பொருந்தும். ஏன்னா சில சகோதரர்கள் சபை இந்த வருஷத்துல தான் முடிவடையும் கிளியரா சொல்ல காமிக்கிறாங்க வருஷங்கள் சரிங்களா. அப்ப நாம் சொல்லும் போது இனிமேல இந்த பூமியில ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்ல அதுல இருக்கிற ஆசைகள் இச்சைகள் அந்த இன்ட்ரெஸ்ட் நாம் எடுக்கிறதோ இல்ல தேவனுடைய சத்தியம் இல்லைங்களா. சோ அதுதான் நம்ம பாக்குறாங்க நாலாவது பாயிண்ட். இதெல்லாம் ரொம்ப நாம் பெர்சனலா என்ன நினைச்சோம் விசேஷமான விஷயங்களா நினைச்சோம். ஏன்னா சில நேரங்கள்ல இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்மளே அறியாமலே நாம் ஆட்கொள்ளப்பட்டுறோம் இல்லாட்டி உள்ள போயிடும். ஆனா இதெல்லாம் இன்னும் நாம சீரியஸா இந்த ஓட்டத்துல ஓடணும். நம்முடைய ஓட்டம் அப்படித்தான் இருக்கணும் பரம காணானை நோக்கி. சோ அதை நான் பாக்குற நாலாவது பாயிண்ட் சரிங்களா. இப்ப நம்ம அஞ்சாவது அவனு போனோம்னா ஒரு வசனம் படிங்க, லூக்கா 22:13 வசனம். நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்துட்டேன். ஆக்சுவலா இந்த வசனத்துக்கு சின்ன விளக்கம் இப்ப நான் பார்க்கும். அது என்ன சொல்லிட்டாரு பஸ்கா, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ரெண்டு வித பஸ்காவிலே ரெண்டு விதமான விஷயம் இருந்துச்சு. ஒன்னு என்னன்னா ஆடு அடிக்கப்படுறது, இன்னொன்னு பஸ்கா விருந்து பீஸ் சரிங்களா. விருந்து எத்தனை நாளைக்கு நடக்கும்னா 7 நாளைக்கு நடக்கும். ஆடு எத்தனை நாள் அடிப்பாங்கன்னா 1 நாள் தான் அடிப்பாங்க. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ரெண்டுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தெரியுங்களா, ஆடு அடிக்க படைக்கப்படுறதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. ஆக்சுவலா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, ஏழு நாள் விருந்து கொண்டாடுறாங்க பாருங்க. ஆக்சுவலா அதுதான் அந்த விருந்து நாட்கள், ஏழு நாள் தான் தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். அதுல அவங்க ஆறு அடிக்கப்படுறத ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா எடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு என்னதான் தோணுச்சு அப்படின்னா, நம்முடைய முதற் பேரானவர்கள் காக்கப்பட்டாங்க, அதை நினைவு கூறுறது இந்த ஏழு நாட்கள். அந்த மீனிங் தான் எடுத்தாங்களே தவிர, எதனால காக்கப்பட்டாங்க? ஆறு அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டனால. இந்த சிந்தை யாருக்கு இல்ல? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்ல. இது ஏன் இந்த பாயிண்ட் சொல்றோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க நான் உங்களோட நான் பஸ்காவை புசிக்க ஆசையா இருந்தேன்னு இவர் எந்த அர்த்தத்துல சொன்னார்? இப்போ இவரும் கூட அதே இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்ச மாதிரி இந்த பஸ்கா விருந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னாரா, இல்ல அந்த ஆடு அடிக்கப்பட்டது அதை நினைவு கூறணும்னு நான் விசேஷமா ஆசைப்பட்டேன்னு சொல்றாரா? பாயிண்ட் புரியுதுங்களா என்ன கொஸ்டின் கேக்குறேன்? அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்காவை கொண்டாடும் போது ரெண்டு விதமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்னு ஆடு அடிக்கப்படுறது, இன்னொன்னு ஏழு நாள் விருந்து கொண்டாடுறது. இதுல இஸ்ரேல் ஜனங்கள் எதைத்தான் முக்கியத்துவப்படுத்தி எடுத்திருந்தாங்கன்னா, விருந்து ஏழு நாள் கொண்டாடப்படுது பாருங்க, இதைத்தான். அவங்க ஆடு அடிக்கப்படுறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அங்க கொடுக்கல. இப்ப கத்தாங்க, இயேசு கிறிஸ்து உங்களோட நான் கடைசியா இந்த பஸ்காவை பசிக்க ஆசையா இருந்தேன்னு எந்த அர்த்தத்துல சொன்னார்? ஒருவேளை இந்த ஏழு நாள் பண்டிகை உங்க கூட கொண்டாடணும்னு விரும்பினேன் அந்த அர்த்தத்துல சொன்னாரா? இல்ல நான் அந்த ஆடு அடிக்கப்பட்டுச்சு பாருங்க, அதை உங்களுக்கு நான் நினைவு கூறணும்னு நான் விரும்புறேன் இந்த அர்த்தத்துல சொன்னாரா? உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி நான் என்ன பண்ணணும் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா, மத்தவங்க போல அந்த ஏழு நாள் பண்டிகை இது நம்ம முதற் பேரானவர்களை காப்பாற்றுவதற்காக தேவன் கொடுத்த நியாய பிரமாணம் நினைச்சிருக்கலாம். கரெக்ட் தான், தப்பு இல்ல. ஆனா அது ரொம்ப முக்கியமா, அவங்க எதனால காப்பாற்றப்பட்டாங்க? ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தம் உங்க வீட்டு நிலைக்கால்களை தெளிக்கப்பட்டதுனாலதான். ஆனா இந்த விஷயத்துக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆனாலும் சீஷர்களே, நான் உங்க கூட இந்த கடைசி பஸ்கா அனுசரிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுங்களா? இந்த டைம்ல தான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா, நம்ம இனிமே வரிசையா கொண்டாட பார்த்தி, இது ஆக்சுவலா பஸ்கா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு பாரம்பரியத்துக்காக தேவன் கொடுக்கல. இந்த நேரத்துல நாம் எதை நினைவு கூறணும் அப்படின்னா, அந்த ஆடு அடிக்கப்பட்ட விஷயத்த நினைவு கூறணும். ஏன் சொல்றேன்னா, இனிமேல் கொஞ்ச நேரத்துல அதனுடைய நிஜமான விஷயம் நிறைவேற போகுது. நான் நிஜமான அந்த பஸ்காட்டுக்கு நிஜமான ஆடா, நான் என்னைவே அங்க கொடுக்க போறேன், நான் மறிக்க போறேன். இந்த விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை சொல்றதுக்காகத்தான் உங்க கூட கடைசி பஸ்கா ஆசரிக்கணும் நினைச்சேன். பழையபடி ஆடி எடுத்து, இனிமேல் அப்பம் எடுத்து, கீரை எடுத்து நீங்க பஸ்கா ஆசரிக்க வேணாம். இன்னையில இருந்துட்டு அடுத்த வருஷத்துல இருந்துட்டு நான் கொஞ்ச நேரத்துல மறிச்சிருவேன், என்னுடைய மரணத்தை நினைவு கூறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? இந்த பஸ்காவை ஆசரிங்க, வேற எந்த சிந்தனையோடையும் நீங்க ஆசரிக்க வேணாம். என்னுடைய மரணத்தை நீங்க நினைவு கூறதுக்கு ஆசரிக்கணும். அதுக்கு நான் என்ன அடையாளம் கொடுக்கறேன்னா, பழைய அடையாளங்களையே கொஞ்சம் மாத்தி புதிய அடையாளங்களா கொடுக்கறேன். அக்கா, இந்த அர்த்தத்துல தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது சரிங்களா? இது நம்ம பாக்குற அஞ்சாவது பாயிண்ட். இதுல நான் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் சொல்றது இல்ல, வெறும் அந்த இடத்துல நடந்துட்ட சம்பவங்கள் எல்லாம். ஏன்னா பிரதர் வேற வேற இடங்கள்ல அங்க கொடுத்துருக்க, அதை ஓரளவு கலெக்ட் பண்ணிட்டு அந்த பஸ்கா சம்பந்தமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம அங்க பாக்கிறோம். அந்த இடத்துல என்னன்னா, இந்த மாதிரி தான் சம்பவம் நடந்துச்சு. உங்களுக்கு பஸ்கான எது முக்கியத்துவமா நீங்க நினைக்கணும்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஆனா இனிமேல் இருந்து அதை நீங்க நினைக்க வேணாம். அதுக்கு பதிலாக நான் புதிய சின்னங்கள், சில அடையாளங்கள் தரேன், அதை நீங்க செய்யுங்க. இனிமே நீங்க பழையபடி இஸ்ரேல் ஜனங்கள் முதற் பேரானவர்கள் விடுவிக்கப்பட்டதை நினைக்க வேணாம். மாறா என்னுடைய மரணத்தை, ஏன்னா நிழல் ஆடுக்கு நிஜ ஆடா நான் மறிச்சிருக்கேன், என் மரணத்தை நீங்க நினைவு கூறுங்க. அதுவே போதுமானது, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமும் கூட. இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு தான் அவ்வளவு விஷயங்கள் அங்க நான் உங்க கூட கடைசி பஸ்ட் ஆசரிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா விருப்பமா இருந்தேன், ஆசரிக்கிறேன் அப்படின்னு அங்க சொல்றேன் சரிங்களா? இது நாம் பாக்குற அஞ்சாவது விஷயம். இப்போ நெக்ஸ்ட் என்ன நாம் அங்க பார்க்க போறோம்னா, அதாவது இந்த விஷயங்கள், அதாவது ஒன்னு குறிஞ்சியர் 11:26 படி,
ஆஹ்
பாத்தீங்களா, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போ இது சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரைக்கும் தான் நாம என்ன பண்ணணும், இந்த பஸ்காவை அங்க ஆசரிக்கணும், அதுக்கு மேல தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பிரதர் சீரியஸாவே கேட்டார், நம்ம என்ன பிரதர் ரிசல்ட், பிரதர் நம்ம என்ன சொல்றோம், 1874 யார் வந்துட்டா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்துட்டார். வசனம் சொல்றது அவர் வர்ற வரைக்கும் நீங்க என்ன ஆசரிங்க, அவருடைய மரணத்தை நினைவு கூற மாதிரி இந்த பஸ்காவை ஆசரிங்கன்னு சொல்லுது. அப்போ இனிமே ஏன் பிரதர், 1874 பின்னாடி தானே நம்ம இருக்கிறோம், இனிமே ஏன் பஸ்காவை நம்ம ஆசரிக்கணும், இப்படி இந்த மாதிரி ஒரு பிரதர் க்வெஸ்சன் கேட்டார். சரிங்களா, இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருப்பார் பிரதர், சிம்பிள் ஆன்சர் தான். அதாவது வேற என்ன சொல்லலாம், அதாவது கர்த்தருடைய வருகை வரைக்கும் அப்படின்னா இங்க ஏதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு லிமிடேஷன் கொடுத்துட்ட மாதிரி தெரியுது, ஆனா இவர் எல்லை கொடுத்துட்ட மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஆனா தேவன் அந்த மாதிரி வரையறை எல்லாம் கொடுக்கல. இங்க பாருங்க ரொம்ப அருமையா, கர்த்தர் வருகிற வரைக்கும் இது எந்த ஒரு வருகையை குறிக்குதுன்னா, அவருடைய வருகையில ரெண்டு பாகங்கள் இருக்கு பாருங்க, ஒன்னு கண்ணுக்கு தெரியாதது, இன்னொரு கண்ணுக்கு தெரியாது. ஆக்சுவலா இங்க எதை பத்தி பேசுறாருன்னா, கண்ணுக்கு தெரியுற ராஜ்யம் என்ன பண்ணணும் வரணும், அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க ஆசரிங்க. இதுக்கு நான் வேற ஒரு காரணம் அங்க சொல்லிட்டோம்னா கூட, நிழல்ல பாருங்க, காலையில வர்ற வரைக்கும் அவங்க நைட்டு எங்க தான் இருக்கணும், வீட்டுக்குள்ள இருந்துட்டு அந்த ஒரு பஸ்கா ஆடை சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதே போலதான் சோ நீ கிரியேஷன்ஸ் அங்க சொல்லும் போது, நிஜமான ஆடுடைய மரணத்தை இவங்க எது வரைக்கும் நினைவு கூறணும் அப்படின்னா, வரப்போற அந்த கண்ணுக்கு தெரியற ராஜ்யம் வரைக்கும், ஒரு விடியற் காலம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா நினைவு கூறணும். சோ அந்த நிழல் படி பார்க்கும் போது கண்டிப்பா நாம அந்த ஒரு மரணத்தை கண்ணுக்கு தெரியற ராஜ்யம் வர்ற வரைக்கும், வேற மாதிரி சொன்னோம்னா சபை முடிவடைகிற வரைக்கும் அங்க நினைவு கூறணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இன்னொரு ரீசன் சொல்லிட்டோம்னா கூட, அங்க நிழல்ல பார்த்தோம்னா முதற் பேரானவர்கள் அங்க வீட்டை விட்டு காலையில தான் வெளியே வராங்க, டெலிவரன்ஸ் ஆகிறாங்க, விடுதலை ஆகிறாங்க. விடுதலை ஆகிற வரைக்கும் அவங்க நைட்டு என்னதான் அனுசரிக்கிறாங்கன்னா, பஸ்கா அனுசரிக்கிறாங்க. முதற் பேரானவர்கள் யாரு கிடையாதுனா, சிம்பிள் சபை கிடையாது. சபையினுடைய விடுதலை முழுமையுமா எப்ப நடக்குதுன்னா, 144,000 மெம்பர் எப்ப போய் அந்த மகிமையின் சரீரத்துல போய் சேர்றாங்களோ அப்பதான் சபையினோட ஒட்டுமொத்த முழு விடுதலை அடைஞ்சதா அர்த்தம். அப்ப முழு விடுதலை எப்ப அது முடியலோ அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், நீங்க கர்த்தருடைய நினைவு கூறுதலை நிறுத்தணும், வரப்ப ராஜ்யமும் கணக்கு தெரிய ராஜ்யமும் வந்துடும், அதுக்கப்புறம் விஷயங்கள் நடக்கும். சரிங்களா, சோ இந்த ரீசன் படி பாருங்க, தயவு செஞ்சு இரண்டாம் வருகையினோட நீங்க 1874 அங்க எடுத்துட வேணாம். சரிங்களா, இது நம்ம பாக்குற 6வது விஷயம். சரிங்களா, பாருங்க இதெல்லாம் சில பஸ்கா பத்தினதான சில கருத்துக்கள். அடுத்து 7வது நாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, அதாவது மறுபடியும் அதே வசனமே படிங்க, 1 கொரிந்தியர் 11:26. கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறது. அதாவது இங்க இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன, ஏன் அப்போ சிலர் போல இந்த வசனம் பேசிருக்கு, இதைத்தான் நம்ம 7வது பாயிண்ட் அங்க பார்க்க போறோம். கர்த்தர் வருமளவும் நீங்க இதுல புசிங்க பானம் பண்ணுங்க, ஏன்னா இதன் மூலமா நீங்க என்னத்தை தெரிவிக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய மரணத்தை அங்க தெரிவிக்கிறீங்க. இது இது என்ன சொல்றாரு, வெறும் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீங்க அப்படின்னு மட்டும் சொல்றாரா அப்படின்னா, அந்த அர்த்தம் இல்லை. ஆக்சுவலா இங்க அப்போ சிலர் போல் என்ன அர்த்தத்துல பேசுறாருன்னா, நீங்க கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க அப்படின்னா சும்மா இல்ல, நீங்க இதனால் வரைக்கும் நீங்க வாங்கியிருக்கிற நம்பிக்கை, நீங்க அடைய போற மகிமை, நீங்க ஓடிட்டு இருக்கிற ஓட்டம், இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த அடித்தளம் ஒண்ணு இருக்குது. அந்த அடித்தளம் என்னன்னா வேற எதுவும் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம். வேற மாதிரி சொன்னோம்னா ஈடு பலி. உண்மையிலே இந்த ஈடு பலி இல்லைன்னா இந்த அழைப்புக்குள்ள வர முடியுமா, இவ்வளவு விசுவாசம் நம்பிக்கை நமக்கு கிடைக்குமா, இவ்வளவு ஆச்சரியமான சத்தியங்கள் நமக்கு கிடைக்குமா, இந்த சத்தியம் கிடைக்கலன்னா நம்ம இவ்வளவு பெரிய மகிமையின் நம்பிக்கை நமக்குள்ள இருக்க முடியுமா, அந்த மகிமைக்கு தான் நாம் ஓட முடியும், இல்ல விசுவாசம் தான் நமக்குள்ள வளருமா. அப்போ இது எல்லாத்துக்கும் பேசிக்கா எதுதான் வரும், கர்த்தருடைய மரணம், அவருடைய ஈடு பலி. சோ இப்ப நீங்க எப்போ நீங்க அந்த பாத்திரத்துல பானம் பண்ணி அந்த அப்பத்தை நீங்க புசிக்கிறீங்களோ, அது வரைக்கும் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க அப்படின்னா, சாதாரண அர்த்தம் இல்ல, உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்க அடைய போற மகிமை நம்பிக்கை இது எல்லாத்துக்கும் ஆணிவே அஸ்திபாரம், அந்த அடித்தளம், அந்த பேஸ் எதுனா கர்த்தருடைய மரணம். இந்த அர்த்தத்தை நீங்க அங்க தெரியப்படுத்துறீங்க. சோ அந்த அர்த்தத்துல தான் இந்த வசனம் பேசிருக்கு. இந்த வசனத்தோட அர்த்தம் ஆக்சுவலா அதுதான். இதெல்லாம் பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பாயிண்ட் நாம அங்க படிக்கும்போது சும்மா அந்த ஒரு பாத்திரத்துல போய் நம்ம பானம் பண்ணும்போது ரொம்ப அந்த ஒரு பயபக்தியோட நாம அங்க செய்யறோம், ஆனா அப்ப நாம் செய்யும் போதுல அது எந்த அர்த்தத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி அறிவுக்குள்ள போயிட்டு நம்ம அதுல பானம் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆனா இதெல்லாம் நாம் தெரியாம அங்க போய் பானம் பண்ணிட்டோம்னா என்ன வேல்யூ இல்லைங்களா. சோ அதான் நாம அங்க அந்த பாயிண்ட் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஏற்கனவே லூக்கா 22:16 கூட படிங்க. லூக்கா 22:16 மறுபடியும் படிங்க. பாத்தீங்களா, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தர் வந்துட்டு உங்களை பானம் பண்ண கூப்பிட்டுக்கிறார். என்ன மாதிரி பானம் பண்ண அப்படின்னா, ஒரு சந்தோஷமுள்ள பானம். ஏற்கனவே சொன்ன பாயிண்ட், சந்தோஷமுள்ள பானம்னா வரப்போற ஆயரோட அரசாட்சியில அந்த பானம் பண்றது, அதாவது மகிமையை வாங்கிக்கிறது, ராஜரீகம் வாங்கிக்கிறது, இதெல்லாம் சந்தோஷமுள்ள பானம் பண்ற விஷயம். அதாவது சில ஆசீர்வாதங்கள் வாங்கி கொள்றது, இது அழைச்சிருக்கிறார் நம்ம. ஆனா இது அழைச்சிருக்கிறார் அப்படி நாம் சொல்லும் போது, இந்த ஒட்டுமொத்த இந்த பூமிக்குரிய அழைப்பிலையும் நம்முடைய இந்த கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்றி, அதாவது அவருடைய மரணத்தை நினைத்து நம்முடைய ஓட்டத்தை முழுமையா நினைக்கும் பட்சத்துல தான், அதாவது சாரி முடிக்கும் பட்சத்துல அந்த ஒரு புதிய பானத்தை கூட நான் உங்க பார்க்க முடியும். சோ அதுக்கு நீங்க கர்த்தருடைய மரணத்தை ஃபைனல் வரைக்கும் உங்க மனசுல நினைவு கூறுறது, அதை நினைச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? சோ இதைத்தான் நம்ம பாக்குற அங்க ஏழாவது பாயிண்ட். நெக்ஸ்ட் எட்டாவது என்ன பாக்குறோம் அப்படின்னா, மத்தேயு 20:22 அவருடைய மரணத்துக்கு உள்ளான ஞானஸ்தானம். அப்ப அந்த மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படிப்பட்ட மரணம்? யாரும் வாலண்டரியா நீ போ அப்படி சொல்லல, அதாவது தள்ளி விடல அவர், மாறாக அவருதான் வாலண்டரியா வந்துட்டு என்ன பண்றாருன்னா தண்ணியை தியாகமா செலுத்திட்டார். இதே போல உங்களுடைய உடன்படிக்கை கூட எப்படி இருக்குதுன்னா, நீங்க தேவனுக்கு சத்தம் செஞ்சிருக்கிறீங்க, இப்போ உங்களுடைய மரணம் கூட எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தியாகம் செஞ்சு மறிக்கிற ஒரு மரணமா, பலி செலுத்துற ஒரு மரணமா அங்க இருக்கணும். ஏன்னா அப்படித்தான் அவர் மறிச்சிருக்கிறாரு, அந்த மரணத்துல மறிக்கிறேன் தான் நீங்களும் ஸ்நானம் பண்ணிருக்கிறீங்க, ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. சோ அப்ப இந்த அர்த்தத்துல கேட்கும் போது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை மறந்துட வேணாம். என்னன்னா, நீங்க அவருடைய பாத்திரத்துல பானம் பண்றீங்க, அதாவது இதே மாதிரியான ஒரு மரணத்துக்குள்ள மறிக்கணும்னு ஒப்பு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது இந்த விஷயம் நினைங்க. எப்பயுமே இருக்கட்டும் இந்த சிந்தை. அது கூட அங்க ஒரு பாயிண்ட் சொல்றாரு, எட்டாவது. அது மட்டும் இல்ல, கடைசியில ஒரு இப்ப இல்ல, இந்த சப்ஜெக்டோட கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமேல் ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் நல்லா நினைச்சுக்கலாம். என்னன்னா, ஒரு சிந்தனை இல்லாம இதுல போய் பங்கு பெற்ற வேணாம், பாத்திரத்திலயும் சரி அப்பத்திலயும் சரி. மாறாக என்னன்னா, மிக கவனத்தோட ஒரு மன திருப்தியோட ஒரு முயற்சியோட, என்ன முயற்சியோடனா, அவருடைய ஈடுபலியின் மூலமா வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வாங்கிக்கணும்னு மட்டும் நாம் விரும்பக்கூடாது, மாறாக அவருடைய அந்த பலியில பங்கெடுக்கணும்ன்ற அந்த விருப்பத்தோட, அந்த ஒரு முழு மனதோட போயிட்டு அந்த பாத்திரத்துல பங்கு பெறுங்க. ஏன்னா நாம் என்னத்தான் இந்த பேசிக்கா நாம் வந்திருக்கிறோம்னா, இந்த அழைப்புல வந்து ஒருவேளை உண்மையா ஓடி முடிச்சோம்னா, அவருடைய ஈடுபலியில நம்பிக்கை வச்சு ஓடி முடிச்சோம்னா, நமக்கு கிடைக்க போற பிரைஸ் ஆசீர்வாதங்கள் நினைச்சு இந்த ஓட்டத்துல நாம் வந்திருக்கிறோம். ஆனா விருது சொல்லும் போது, அந்த பாத்திரத்துல நீங்க பங்கெடுக்க போறீங்கன்னு சொல்லும் போது, இந்த தாட் இருக்கணும், ஓகே, இது இருந்தா தான் நம்ம வாஞ்சியோட ஓட முடியும், வைராக்கியத்தோட ஓட முடியும். ஆனா பிளஸ் இதோட சேர்த்து என்ன இருக்கட்டும்னா, எப்படி அவருடைய அந்த ஒரு மகிமையில நாம் பங்கு பெறணும்னு நினைக்கிறோமோ, அந்த ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிறோமோ, அதே போல அவரை போன்ற அந்த சாக்ரிஃபைஸ், அந்த ஒரு பலியில பங்கெடுக்கிறதுக்கும் நாம் வந்திருக்கிறோம்ன்றத மறந்துடுறாங்க, சரிங்களா? சோ இந்த ஒரு பாயிண்ட் கூட அங்க வைக்கிறார். இதெல்லாம் பாரு, அந்த பாத்திரத்துல பங்கெடுக்கும் போது நாம் வைக்க வேண்டிய சிந்தை. இது நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துட்டு இந்த சிந்தையை நாம் மனசுல வச்சுட்டு இதுக்காக நாம் ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப தகுதி உள்ளவங்களா இருக்கிறது. அப்போ இது என்னுடைய சரீரமா இருக்குது சொல்லும் போது, அந்த அப்பம் எதை குறிக்கிறதுனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இது நாம அங்க பார்த்த விஷயம் தான். அது மட்டும் இல்ல, இந்த சரீரத்தை தான் அவர் என்ன பண்ணிட்டாருனா, தானே அங்க பலியா அங்க ஒப்பு கொடுத்தார். இன்னொரு வசனம் படிங்க, யோவான் 6:53. பாத்தீங்களா, ஒருவேளை இவர் அந்த சேக்ரிஃபைஸ் பண்ண அந்த சிலுவை மரணத்தின் மேல ஒருத்தர் விசுவாசம் வைக்காம இருந்துட்டு அவருக்கு என்ன இல்ல, ஜீவன் இல்ல. அதனாலதான் அங்க சொல்லும் போது அவருடைய சரீரம் அப்பத்துக்கு நிகரா சொல்றார். இந்த அப்பத்துல ஒருத்தர் பங்கெடுக்கணும். அதே தான் இங்க சொல்லும் போது என் மாம்சத்தை நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா புசிக்கணும். அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, அவருடைய அந்த சிலுவை மரணத்தின் மேல யார் ஒருத்தர் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜீவன். அப்படின்னா தௌசண்ட் இயர்ல வர்ற ஜனங்களுக்கு கூட எப்படித்தான் ஜீவன் கிடைக்குதுன்னா அவர் சிலுவை மரணத்தின் மூலமா தான் அங்க கிடைக்குது. சோ ஜீவன் பெற்று வந்துட்டு அவங்க விசுவாசம் வைக்கிறாங்க, சரிங்களா. அதைத்தான் அந்த அர்த்தத்துல எங்க சொல்றாருன்னா, என் மாம்சத்தை நீங்க புசிக்கலனா உங்களுக்கு ஜீவன் இல்ல. அதாவது முடியாது. அவர் மரணத்துல விசுவாசம் வச்சதுனாலதான் ஒரு நீதி நிமித்தம் வாங்கி போட்டுட்டு அப்பா முன்னாடி ஒரு பரிசுத்தவான் மாதிரி நம்மளை தேவன் பாத்துக்கிறார். நம்ம காமிக்கிறது இல்ல, தேவன் பாத்துக்கிறார். அது அதை எங்க சொல்லும் போது கிளியரா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அந்த மாம்சத்தின் மூலமா அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமா தான் அப்பாட்ட போறதுக்கு கூட ஒரு வழி வகை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த மூணு அர்த்தத்தை வச்சுதான் அவர் வசனம் அவர் அழகா சொன்னார். என்ன வசனம் தெரியுங்களா, தெரிஞ்ச வசனம் தான், படிங்க யோவான் 14:6. யோவான் 14:6. பாத்தீங்களா, இந்த வசனம் நம்ம அங்க ஆசிரியர் குடாட்டுதான் பாத்துருக்கோம். அழைக்கப்பட்ட நிலைமை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, அங்க உண்மையில நிலைமை, இது மூணுக்குமே முதல் கேட்டு வழி, இரண்டாவது கேட் சத்தியம், மூணாவது கேட் ஜீவன். ரொம்ப ஆப்ட் ஆகும். ஆனா எந்த விஷயத்துல கூட ஆப்ட் ஆகுதுன்னா, என் மாம்சம், என் மாம்சத்தின் மூலமா தான் உலக ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஜீவனும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல, உலக காலமா தேவன் மறைஞ்சிருக்கிற சத்தியங்களும் நாங்க என் மாம்சத்தை கொடுத்ததன் மூலமா தான் வரப்போ வெளிப்பட போகுது. மூணாவதா அப்பாட்ட போறதுக்கான வழியும் என் மாம்சத்தை நான் கொடுக்கறது மூலமா தான் என்ன ஆக போகுது, உண்டாக போகுது. சோ இந்த அர்த்தத்துல அங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு ரொம்ப கிளியரா, நானே வழியும், என் மாம்சமே அங்க வழியும் சத்தியமும் அங்க ஜீவனுமா எல்லாருக்கும் அங்க இருக்க போகுது. அந்த அர்த்தத்திலையும் கூட அங்க பேசிருக்க. இது வந்துட்டு நம்ம பாக்குற அந்த 9வது பாயிண்ட், சரிங்களா. சோ நெக்ஸ்ட் நம்ம அங்க பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம், ஒன்னு குறைஞ்சே 10:16 மறுபடியும் படிங்க. 1 குறைஞ்சே 10:16. ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நாம் பிக்கிற அப்பம். அதாவது இங்க இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, சிம்பிள் விஷயம் தான். எப்போ ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிட்டாரோ அவருக்கு தேவன் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஓகே. ஆனா இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் என்னத்துக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா, பாருங்க நான் ஒரு மரணம் மரிச்சேன் இல்லையா, இதே மரணத்தை போலவே நீங்களும் மரிக்கலாம், உங்களுக்கு நான் ஒரு இன்விடேஷன் கொடுக்கறேன், வரீங்களா. அதாவது அந்த ஒரு அழைப்பு, அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அழைப்பு தான் அங்க சொல்லிட்டாரு. அவரும் பாத்திரத்துல பானம் பண்ணவனே யாருக்கு கூட கொடுக்கறாரு அவரா,
நீங்களும் குடிங்க அப்படின்னா இது எதை குறிக்கணும்னா ரொம்ப அருமையான அடையாளம். நீங்க இந்த அழைப்புல வந்தவனே உங்களுக்கு மிகப்பெரிய பிரைஸ் இருக்கிறத நான் காண்பிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்ன அதுக்கப்புறம் நான் என்ன உங்களுக்கு எதுக்காக உங்களை கூப்பிடுறேன்னா, நீங்களும் கூட என்னை போல வரணும், என்னை பின்பற்ற வரீங்க ஓகே, ஆனா என்னை போல மறிக்கணும். அந்த மரணத்துக்காக நான் உங்களை கூப்பிடுறேன், ஒரு இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அதான் ஒரு பாத்திரத்தை டீச்சர்கள்ட்ட கொடுத்ததா உங்க குறிக்கும். சோ அது கூட ஒரு பாயிண்டா நமக்கு பாக்கணும். இது குறித்து தெளிவா நிறைய பேர் பேசிருக்கா, ஆனா அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்னால நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போறோம். அதனால தான் சொல்லும் போது கொலோசியர் 1:24 படிங்க. அனுபவிச்சிருக்கிறேன் சாகடிக்கணும், இது எல்லாமே சாவுக்குள்ள கொண்டு போகணும், இல்லாட்டி இது எல்லாமே ஒரு சாவுக்குள்ள போகணும்ன்றதான் அடையாளப்படுத்துற மாதிரி நாம அந்த பாத்திரத்துல பானம் பண்றோம். இது ரொம்ப அருமையான 10th பாயிண்ட் நினைக்கிறேன் இல்லைங்களா. அதாவது என்னன்னா, நம்முடைய ஹியூமானிட்டிய என்ன பண்ணணும்னா, கர்த்தா இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பரிபூர்ண மனித உரிமைகளை ஜீவ உரிமைகளை இழந்துட்டு தன்னை கொடுத்தாரோ, அதே போல நாம் கூட அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது நினைக்கணும், நாம் கூட நம்முடைய மனித உரிமைகளை இழக்குறோம், கொடுக்குறோம், மரணத்துக்குள்ள கொண்டு போறோம். அதான் இலக்குறோம் குடுக்குறோம் நம்பித்தான் சொல்லித்தான் வர்றோம். அந்த அர்த்தத்துல தான் இந்த பாத்திரத்தை நாம் பானம் பண்றோம். இந்த விஷயத்தை அங்க நாம் ரொம்ப முக்கியமா நினைவு கூறணும். ஒருவேளை இதுல நாம் இப்படி ஷேர் பண்ணிட்டோம்னா, இதுல நாம் பங்கெடுத்து நம்முடைய மனிதத்துக்கு ஜீவியத்துக்கான உரிமைகளை விட்டு கொடுத்துட்டோம்னா, நமக்கு ஒரு பெரிய ஷேரிங் கிடைக்கும். எப்பனா வரப்போற மகிமையில கர்த்தர் கூட அந்த நவமான புதிய திராட்சை ரசத்தை பானம் பண்ற ஷேரிங் கூட, அந்த ஒரு பங்கு கூட நமக்கு அங்க கிடைக்கும் சரிங்களா. வசனம் நமக்கு தெரியும், 2 தீமோத்தேயு 2 11-12. 2 தீமோத்தேயு 2 நீங்க என்ன பண்ண வேணாம், ஆள வேணாம் அப்படின்னு அங்க சொல்ல
சொல்றாரு. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா ஒரு முக்கியமான ரீசன், அந்த தாழ்மையை சீஷர்களுக்கு கத்துக் கொடுக்க விரும்புறாராம். அப்ப இந்த விஷயத்தை எடுத்து போது ரசல் பேசும்போது அந்த பாசோவர் டைம்லயும் கூட தாழ்மை பத்தின ஒரு அருமையான லெசன் என்னன்னா, யார் ஒருத்தர் இந்த பூமியில தன்னுடைய சகோதரர்களுக்குன்னு ரொம்ப தாழ்மை எடுத்துட்டு, தாழ்மைனா தப்பா புரிஞ்சுக்க வேணா, தங்களுடைய சகோதரர்களுக்குன்னு விசுவாசத்தோடையும் வைராக்கியத்தோடையும் ரொம்ப தாழ்மையோடையும் எவ்வளவு ஊழியம் செய்யணும்னு நினைச்சு ஊழியம் செய்யறாங்களோ, முடிஞ்ச அளவு எந்த அளவு ஊழியம் செய்யறாங்களோ அந்த அளவுக்கு பரலோகத்துல அவங்களுக்கு சீட் கூடுதான், ரேங்க் கூடுதான். புரியுதுங்களா? நட்சத்திரத்துல மகிமைக்கு மகிமை வேறுபட்டிருக்குன்னு சொல்றோம் இல்லீங்களா. இங்க ஒருவேளை நல்ல ஒரு ஊழியம் செய்யறவனா நான் நிறைய ஊழியம் செஞ்சோன்னு வைங்க சகோதரர்களுக்கு, அங்க என்னன்னா சகோதரர் நம்ம ஊழியம் செஞ்ச சகோதரர்களை காட்டுல ஒரு மேலான நிலைமை, மத்த சகோதரர்களோட ஒரு மேலான ரேங்க் நமக்கு கிடைக்கும். ஆனா இங்க எந்த அளவுக்கு ஊழியத்துல குறையிறோமோ அந்த அளவுக்கு அங்க சீட்ல கூட கொஞ்சம் பேக்ல தான் வந்து உட்காருவோம். முன்னாடி சீட்ல தேவன் என்னைக்குமே தேவன் தரதுல ரொம்ப அருமையான பாயிண்ட். அதாவது இது இங்கிலீஷ்ல சொன்னோம்னா, whoever of them will most faithfully and most earnestly, most jealously serve the brethren will thereby be increasing his favor with God. அதாவது என்ன, ரொம்ப அருமையான வார்த்தை, இவர் தேவனுடைய கிருபை இவங்க லைஃப்ல இன்க்ரீஸ் ஆகுதாம், அதிகமாகிறதுக்கு இவங்களே வலிவுகை ஏற்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிட்டு ஊழியம் செய்யறாங்களோ. சோ அது எப்படி ஆகுது அப்படின்னா, and be preparing himself for so much higher station in Messiah's kingdom. ஆயிரவடாரசாட்சியில ஒரு நல்ல உயர்வான நிலையில இருக்கிறதுக்கு இந்த பூமியிலே தங்களை தயார்படுத்திக் கொள்கிறாங்களாம், எந்த அளவுக்கு அன்புலா போயிட்டு தன்னுடைய பிரதருக்கு ஊழியம் செய்யறாங்க. இது நான் பாக்குற அந்த 11வது விஷயம், தாழ்மை குறித்து ரொம்ப அதனாலதான் சொல்லிட்டா, புறஜாதிகள்ல ராஜாக்களா இருந்துட்டு ஆலயம் செய்யறாங்க உங்களுக்குள்ள அப்படி இருக்க வேணாம். ஏன் சொன்னார்னா, உங்களுக்குள்ள ஏதாவது பெரியவனா இருக்கிறவன் ஊழியக்காரனா இருக்கிறவன் ஏன் சொன்னார்னா, எந்த அளவுக்கு இங்க தாழ்மை குறித்து ஊழியம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மேலான நிலைமை அங்க கிடைக்குமா. அப்பா ரொம்ப அருமையான பாயிண்ட், இதெல்லாம் நம்ம லைஃப்ல படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரிங்களா. சோ அதனாலதான் கர்த்தர் உடனே என்ன செஞ்சு காமிச்சாருன்னா, அந்த டீச்சர்களுக்கு அந்த ஒரு பாதத்தை கழுவுறது கூட என்ன பண்ணாருங்க, செஞ்சு காமிச்சார். சோ நம்ம இப்ப இந்த பூமியில எந்த அளவுக்கு தாழ்மையா போயிட்டு ஒரு சகோதரனுக்கு உதவி செய்யறோமோ அது எதற்கு போல ஆகுதுன்னா, கர்த்தர் அங்க டீச்சர்களோட பாதத்தை கழுவுனது போல ஆகும். வருகிற காலங்களில் தொடர்ந்து இந்த பக்தா சம்பந்தமான காரியங்கள் நாம் தொடர்ந்து ஆராயலாம். அது வரைக்கும் தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.